கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கை ஆடும் பாத வினோத லிங்கேஸ்வர
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தியானம் பழக்கம் பழம் பொருளே உன்னை விட்டு பிரியா தன்மையை பழக்கத்தால் பெற நான் முயலுவேனாக. ஒரு கருவியை கையாள மனிதனுக்கு முதலில் முடியாது போய்விடுகின்றது. பழக்கத்தில் கருவியும் கையும் ஒன்றாகி விடுகின்றன. பிறகு எண்ணியபடி கையும் கருவியும் சேர்ந்து வேலை செய்கின்றன. நல்லெண்ணம் ஒன்று மனதுக்குள் முதலில் நுழைய மாட்டேன் என்கின்றது. பழக்கத்தால் அது நன்கு நுழையும்படி செய்யலாம். நாளடைவில் நல்லெண்ணமே உரியதாக நம் நாடி நரம்புகள் ஆகிவிடுகின்றன. பிறகு கனவிலும் கெட்ட எண்ணம் வருவதில்லை. பழக்கமே அதற்கு காரணம். பரமுனக்கென்றெண்ணும் பழக்கம் மாறா வரமுனக்கம் தந்தருளும் என் வாழ்வே பராபரமே என்பார் தாயுமானவர்.
சொல்லுக்கு முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா தமிழ் தந்த செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா தீற்றாத தத்துவமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா.
சனி பிரதோஷம். நமது திருக்கோவிலில் மாலை 6:30 மணியளவில் பூமிநாதர், தமிழரசி அம்பாள் மற்றும் நந்தி பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற உள்ளது. ஸ்ரீ ருத்ரஹோமம், அபிஷேகம் மற்றும் ஆராதனை மாலை 6:30 மணியளவில் நடைபெறும். இந்த விசேஷமான சனி பிரதோஷ வழிபாட்டில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெறுமாறு கேட்டுக் கொள்கிறோம்.
முருகா, முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும். முக்கட்பரமத்து சுருதியின் உட்பட்டது கற்பி தமரரும் அடிப்பே முக்கட்பரமக்கு சொல்வியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத்தமரரும் அடிப்பே பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே ஒத்த பரிபுற நிற்க பதம் வைத்து பயிர விதிப்பக்க நடிக்க கழுவோடு கழுதாட சித்தித்தைய ஒத்த பரிபுற நிற்க பதம் வைத்து பயிர விதிப்பக்க நடிக்க கழுவோடு கழுதாட விக்கு பரிகட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திருகடக என போத பரிகட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திகடக என போத கொத்துப்பறை கொட்ட களமிசை குத்து புதை புக்கு வர ஒத்து புறவர பெருமாடே. ஒட்புத்தழ நட்பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவர பெருமாடே.
முத்தை திருப்பத்தி திருநகை என்ற திருப்புகழ் பாடலை முருகபக்தர்கள் அனைவரும் கேட்டிருப்பர். இது முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அடியெடுத்து கொடுக்க பாடிய பாடலாகும். இதன் விளக்கத்தை காண்போம். முத்தை திருப்பத்தி திருநகை, அதாவது வெண்முத்தை நிகர்த்த அழகான பல்வரிசையும் இளநகையும் அமைந்த அத்திக்கு இறை தேவயானை தேவியின் தலைவனே, சக்தி சரவண சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவணபவ கடவுளே, முத்திக்கொரு வித்து குருபர மோக்ஷ வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குருவே எனவோதும் முக்கட்பரமர்க்கு என்று துதிக்கும் முக்கண்ணர் பரமசிவனாருக்கு, சுருதியின் முற்பட்டது கற்பித்து வேதங்களுக்கு முதன்மையான ஓம் என்னும் மந்திரத்தை உபதேசித்து இருவரும், அதாவது மும்மூர்த்திகளில் எஞ்சியுள்ள பிரம்மா திருமால் ஆகிய இருவரும், முப்பத்து முவர்க்கத்து அமரரும் அடிபேன முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிபணிய நின்றவனே, பத்து தலை தத்த கனைதொடு ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒற்றைக்கிரி மத்தை பொருது ஒப்பற்ற மந்தர மலையான மத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து ஒரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவாக்கி பத்தற்கு ரதத்தை கடவிய நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரினை செலுத்திய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பசுமையான நீலமேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே, பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே, பரிவோடு என்னை காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ. இந்த பாடலின் பிற்பகுதி முருகன் அசுரர்களுடன் செய்த போரினை விரிவாக வர்ணிக்கிறது. தித்தித்தைய ஒத்த பரிபுர தித்தித்தைய என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நிற்த பதம் வைத்த பைரவி நாட்டிய பாதங்களை வைத்த காளி தேவி திக்கொட்க நடிக்க திசைகளில் எல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும் கழுகொடு கழுதாட கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும் திக்குப்பறி அட்டப்பைரவர் எட்டு திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்டபைரவர்கள் சித்திர பௌரிக்கு இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொக்கு தொகு தொக்கு தொகுதொகு திரிகடக எனவோத தொக்கு தொகு தொக்கு தொகுதொகு திரிகடக என்ற தாள ஓசையோடு கொத்துப்பறை கொட்ட கூட்டமாக பற்பல பறைவாத்தியங்களை அதே தாளத்தில் முழங்க களமிசை முதுகூகை போர்க்களத்தில் கிழக் கோட்டான்கள் குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என கொட்புற்றல, அதாவது குக்கு குகு குக்கு குகு குகு என்ற ஓசையோடு குத்தி புதை புகுந்த பிடி என்றெல்லாம் குழறி வட்டமாக சுழன்று மேலே எழ நட்பற்ற அவுணரை சிநேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையை கொண்ட அசுரர்களை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட கொன்று பலி கொடுத்து அசுரர் குல மலை கிரௌஞ்சகிரி தூளாக ஒத்து பொறவள பெருமாளே, தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்யவல்ல பெருமாளே. இதுவே இந்த பாடலின் விளக்கமாகும்.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும் வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும் வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப் பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ற ஆறாம் குரலை இன்று நாம் எடுத்து ஆய்வு செய்ய இருக்கிறோம். தற்போதைய விளக்கங்கள் என்னவென்றால், கலைஞர் உரை மெய்வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய துயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ்வாழ்வு நிலையானதாக அமையும் என்று தெரிவிக்கிறார். மு வரதராசனார் உரை என்னவென்றால், ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வர் என்று தெரிவிக்கிறார். சாலமன் பாப்பையா அவர்கள் தரும் முறையில், மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழிபிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் என்று தெரிவிக்கிறார். இந்த உரைகளில் உள்ள தவறுகளை பற்றி நாம் இப்பொழுது ஆராயிருக்கிறோம். இரண்டாவது உரையில் இறைவனை ஐம்புலன்களை அடக்கியவன் என்று கூறியுள்ளார் இல்லையா? இது சற்றும் பொருத்தமில்லாத கருத்தாகும். ஏனென்றால் இறைவனுக்கு மெய்வாய் கண் மூக்கு காது போன்ற புலன்களே இல்லை. புலன்களே இல்லாத போது அவற்றை அடக்குதல் எவ்வாறு? இல்லை இல்லை, இறைவனுக்கும் ஆதியில் ஐம்புலன்கள் இருந்தன. பின்னர் இறைவன் அவற்றை தன் தவத்தால் அவித்து இல்லாமல் செய்துவிட்டான் என்று கூறுவோரும் உள்ளார்கள். இந்த கூற்றும் தவறானதே ஆகும். ஏனென்றால் ஆதியில் இறைவனுக்கு ஐம்புலன்கள் இருந்ததாக கொண்டால் அதை இறைநிலையாக கொள்ள முடியாது, மனிதநிலையாகத்தான் கொள்ள முடியும். ஆம், இறைவனும் ஒரு காலத்தில் மனிதனாக அவதரித்து பின்னர்தான் இறைநிலைக்கு உயர்ந்தார் என்று விளக்கம் கூறுவோரும் உள்ளார்கள். இவ்விளக்கம் திருவள்ளுவரை பொறுத்தமட்டில் ஏற்புடையதன்று. ஏனென்றால் தனக்கு ஓமை இல்லாதான் இறைவன் என்று இன்னொரு குறளில் கூறியிருக்கிறார் நம் திருவள்ளுவர் பிறந்தகை. இக்குறட்பாவின்படி இறைவன் ஒருவனே ஆவான், இறைவனுக்கு ஈட இணையாரும் இல்லை என்னும் கருத்து பெறப்படுகிறது. இதில் இருந்து மனிதர்களாக பிறந்தோர் ஒரு காலத்திலும் இறைவனுக்கு நிகராக உயர முடியாது என்னும் கருத்து உறுதி செய்யப்படுகிறது. முதல் மற்றும் மூன்றாவது உரைகளில் முற்றிலும் முரண்பாடான கருத்து கூறப்பட்டுள்ளது. கடவுளை பற்றி கூறாமல் ஐம்புலன்களை அடக்கி வாழும் மனிதர்களை, அதாவது நீத்தார் பெருமையை முன்னிறுத்தி பொருள் கூறியுள்ளனர். இந்த கருத்தானது கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்திற்கு பொருத்தமில்லாமல் இருக்கிறது. அது மட்டுமன்றி, இவருடைய உரை விளக்கப்படி பொறிவாயில் ஐந்தவித்தான் என்னும் தொடர் ஐம்புலன் நடக்கும் மனிதரை குறிக்கிறது என்றால், இக்குறளில் எந்த சொல் கடவுளை குறிக்கிறது? சொல்லே இல்லாத நிலையில் இவருடைய உரை விளக்கத்தில் கடவுள் எங்கிருந்து வந்தார்? குறளின் முக்கிய பொருளான கடவுள் என்ற பொருளே இவ்வுரையில் இட்டுக்கட்டப்பட்டுள்ளமையால் இவ்விளக்க உரைகள் தவறாக கொள்ளப்படுகிறது. மேற்காணும் தவறான உரைகளுக்கு மூல காரணமாக அமைந்தது ஐந்தவித்தான் என்ற சொல்லே ஆகும். இச்சொல் இக்குறளில் வேண்டுமென்றே தெரிவிக்கப்பட்ட சொல்லாகும். குறிப்பிட்ட ஒரு சமயத்தார் திருவள்ளுவரை தமது சமயத்தை சார்ந்தவராக காட்டிக்கொள்ள திருக்குறளில் முன்னர் திருந்த சொல்லை திருத்தி இவ்வாறு எழுதி விட்டார்கள் என்றே கொள்ள வேண்டும். இனி இச்சொல்லின் உண்மையான வடிவம் என்ன என்பதையும் இக்குறளுக்கு உண்மையான பொருள் என்ன என்பதையும் காணலாம். திருந்திய குறள் ஐந்தவித்தான் என்ற சொல்லுக்கு பதிலாக அந்தரன் தாள் என்று வர வேண்டும். இனி இக்குறளின் திருந்திய வடிவம் இதுதான். பொறிவாயில் அந்தனந்தால் பொய்தீர்க்க ஒழுக்க நிறை நின்றார் நீடு வாழ்வார். இக்குறளுக்கு பொருள் கொள்ளுமிடத்து பொறிவாயில் என்பதனை பொறி கூட்டல் வாய் கூட்டல் இல் என மூன்றாக பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். பொறி என்னும் சொல் இங்கே அடையாளம் அல்லது உருவத்தை குறிக்கும். வாய் என்னும் சொல் இங்கே மொழியை குறிக்கும். நெறிதல் என்றால் வளைதல் என்ற பொருள். நெறிநிற்றல் என்பது வளைந்து நிற்றல், அதாவது பணிந்து வணங்குதலை குறிக்கும். இனி இக்குறளின் திருந்திய பொருள் இதுதான். உருவமும் மொழியும், அதாவது பெயரும் இல்லாத அந்தரனாகிய இறைவனின் திருவடிகளை கள்ளமில்லாத ஒழுக்கத்துடன் பணிந்து நிற்பவர்கள் புகழால் நெடுங்காலம் நிலைத்து வாழ்வார்கள்.
நறுமலரின் தேனும் நாதமிகு வண்டாகி நான் பாட வரம் தாரா நல்லுணர்வால் நின் பாத நறுமலரின் தேனும் நாதமிகு வண்டாகி நான் பாட வரம் தாரா நான் பாட வரம் தாரா குமரா
நாம் நிறுவது இதுதான். கடவுளின் திருவடி சிறப்புகளை போற்றுவதே கடவுள் வாழ்த்தின் நோக்கமாகும். அவ்வகையில் இக்குறளிலும் இறைவனின் திருவடி சிறப்பினையை கூறியுள்ளார் வள்ளுவர். சரி, திருவள்ளுவர் பொறிவாயில் ஐந்துவித்தான் என்று எழுதாமல் பொறிவாயில் அந்தனன் தான் என்று எழுதியிருப்பார் என்பதற்கு என்ன ஆதாரங்கள் உள்ளன? அவற்றை பார்ப்போம். இறைவனுக்கு ஐம்புலன்கள் இல்லை என்னும் போது ஐம்புலன்களை அடக்க வேண்டிய தேவையும் இல்லை. எனவே ஐந்துவித்தான் என்ற சொல் கடவுளுக்கு சற்றும் பொருந்தாது. ஆனால் அந்தரன்தாள் என்ற சொல் கடவுளின் திருவடியை குறிக்கும் சொல்லாகும். ஐந்தவித்தான் என்ற சொல்லும் அந்தரன்தாள் என்ற சொல்லும் எழுத்துக்களின் எண்ணிக்கையாலும் ஏழு, அதாவது ஓசை அமைப்பாலும் சீரமைப்பாலும் நேர் நிறை நேர் ஒத்த சொற்கள். எனவே ஒன்றுக்கொன்று பதிலீடாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. முதல் குரல் நீங்களாக ஒவ்வொரு குரலிலும் இறைவனின் திருவடிகளை குறிக்கின்ற தாள் அடி புகழ் போன்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவ்வகையில் இக்குரலிலும் இம்மூன்று சொற்களில் ஏதேனும் ஒன்று கண்டிப்பாக வர வேண்டும். அவ்வகையிலும் அந்தரன் தாள் என்ற சொல் பொருத்தமாக உள்ளது. கடவுள் வாழ்த்தில் எட்டாவதாக வரும் குறளிலும் அந்தரன் தாள் என்ற சொல் இதே பொருளில் பயின்று வந்துள்ளது. அறவாழி அந்தரன் தாள் சேர்ந்தார்கல்லால் பிற வாழி நீந்தல் அரிது. எனவே இந்த ஆறாவது குறளிலும் அந்தரன் தாள் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்க அதிக வாய்ப்புண்டு. முதல் குறள் நீங்களாக அனைத்து குறள்களிலும் இறைவனின் பண்பினை கூறிய பின்னர் திருவடிகளை குறிப்பிடும் முறை உள்ளது. அம்முறைப்படி இக்குறளிலும் இறைவனின் பண்புகளை குறிக்கும் பொறிவாயில் என்ற சொல்லை அடுத்து திருவடிகளை குறிக்கும் சொல்லை வர வேண்டும். அவ்வகையில் அந்தனன் தாள் என்ற சொல் பொருத்தமானதே ஆகும். மேலே கண்ட ஆதாரங்களின் அடிப்படையில் திருவள்ளுவர் இக்குறளில் ஐந்தவித்தான் என்று எழுதாமல் அந்தனன் தாள் என்றே எழுதியிருப்பார் என்று முடிவு செய்கிறோம். மேலும் இறைவனின் திருவடி சிறப்பினை ஒவ்வொரு குறளிலும் போற்றுகின்ற வள்ளுவர் இக்குறள் மூலம் உருவ வழிபாடுகளுக்கும் மொழி வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன் என்பதனை வலியுறுத்துகிறார். ஒவ்வொரு சமயத்தாரும் இறைவனுக்கென்று ஒரு அடையாளம் அல்லது உருவத்தை படைத்து வழிபடுகின்றனர். இறைவன் அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து மொழியினருக்கும் பொதுவானவன். இக்கருத்தானது இக்குறளின் மூலம் ஆணித்தரமாக உறுதி செய்யப்படுகிறது. இதன் ஆதாரங்கள் பொறி என்றால் அடையாளம் என்று சென்னை இணைய தமிழ் பேரகராதி கூறுகிறது. இதையேதான் வாய் என்பதற்கு மொழி என்றும் நெறி என்பதற்கு வளைவு என்றும் சென்னை இணைய தமிழ் பேரகராதி குறிக்கிறது. எனவே இந்த திருக்குறளை நாம் இப்பொழுது இப்படி வசித்தால் நமக்கு நன்மை பயக்கும் என்று நினைக்கிறேன். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்பதற்கு பதிலாக பொறிவாயில் அந்தனன்தால் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று நாம் இதை பொருள் கொள்ளலாம். இதன் மூலம் நமக்கு பயன் கிட்டும். நன்றி, வணக்கம்.
வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
என்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா.